நம்ம கடந்த வாரத்துல மோசேக்கு கிடைத்த ஒரு தெய்வ தரிசனத்தை நம்ம பார்த்தோம். ஒரு முட்செடியில வனாந்திரத்துல தேவன் வந்து மோசேவை சந்தித்த ஒரு நிலை. தேவன் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய மனசுல இருக்கிற இஸ்ரவேல் மேல தன்னுடைய மனசுல இருக்கிற அன்ப அக்கறைய மோசேக்கு அதை தெரிவித்து மோசேவை அனுப்புறதா, நீ போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி நீ போய் அவங்கள விடுதலை செய்து கொண்டு வான்னு கொடுக்கற அந்த வேலையை பார்த்தோம். அது எவ்வளவு ஒரு 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 அதிசயமான மீட்டிங் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு வேலைக்கு. அந்த இன்டர்வியூ நடக்கிற காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா உன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அந்த பெரிய யெகோவா, பெரிய அண்ட சராசரத்தை உண்டாக்குன யெகோவா போய் ஒரு தனி மனுஷனை ஒரு வனாந்திரத்துல போய் சந்திக்கிறார். என்ன மாதிரி சூழ்நிலை! அந்த மகா ஆழ்ந்த அமைதி, ஒரு பெரிய சைலன்ஸ். அந்த சைலன்ஸுக்கு மத்தியில அந்த பிரம்மாண்டமான சீனாய் மலையில யாருமே இல்லாத இடத்துல ஒரு முட்செடி தானா எரியுது. அந்த முட்செடிக்குள்ள இருந்து பெரிய யெகோவா ஒரு பரதேசிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அப்படியே நடக்குது அங்க காட்சி. அது எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமா இருந்திருக்கும். அதை நினைச்சு பார்த்தோம்னா சில சில மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா, சில உலகத்துல பண்ற மீட்டிங் எல்லாம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அங்க வச்சிருக்கிற ஸ்கிரீனு, அவங்க பேசுற இதெல்லாம் அங்க அட்டன் பண்றவங்கள மனசை பயங்கரமா பாதிக்கணும்ன்றதுக்காகவே ரெடி பண்ணுவாங்க மீட்டிங். புரியுதுங்களா? அந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கும். ஆனா தேவன் வந்து இங்க முட்செடி, ஒரு ஜுவாலிக்கிற நெருப்பு பத்திக்கிட்டு எறிகிற ஒரு முட்செடியின் மூலமா தன் காட்சி கொடுக்கிறார். அந்த முட்செடி வந்து மோசேவுடைய மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். தன் மறக்க முடியுமா மோசே அந்த காட்சிய? தன் வாழ்க்கைய திருப்பி போட்டுச்சு அந்த காட்சியை, மறக்கவே முடியாது. அந்த முட்செடி வந்து மோசேவுடைய மனதுல வந்து ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கடவுள் வேற எங்கேயுமே பைபிள்ல தன்னை வெளிப்படுத்தினது இல்லை, இல்லைங்களா? முச்செடியிலிருந்து எங்கேயுமே. இது ஒரே ஒரு டைம் தான். இது யாருக்காகனா, இது மோசேக்காக தன்னை அப்படி வெளிப்படுத்துறாரு. மோசேவுடைய மனதுல ஒரு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு புது ஐடியா கடவுளை பத்தி கொடுக்கணும். என்ன ஐடியா கொடுக்கணும் யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ஐடியா கொடுக்கணும்? மோசே வந்து தான் வந்து ஒரு 40 வருஷமா அந்த எகிப்துல இருந்து உயிருக்காக உயிர் பழைத்து பயந்து ஓடி வந்து தன்னை பத்தி அவனுக்கு இருக்கிற என்ன என்ன இருக்கும்? பெரிய வெற்றி, பெரிய காரியத்தை சாதிச்சிட்ட மாதிரியா இருக்கும் தன்னை பத்தி எண்ணம் இல்ல? தன் வாழ்க்கையே ஒரு தோல்வி மாதிரி இல்ல, ஒரு தோல்வி மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. அந்த இங்கிருந்து ஓடி வந்து உயிருக்கு பயந்துகிட்டு ஒரு உடைந்து போன மண்பாண்டோன்னுவாங்க, ஒரு உடைந்து போன வாழ்க்கையில யூஸ் இல்லாத ஒரு மண்பாண்டோ மாதிரி அங்கிருந்து அந்த எகிப்துல இருக்கிறவங்களாம் மோசே செத்துட்டேன்னு தான் நினைச்சிருப்பாங்க. செத்துட்டான், செத்து போனவன்னு அவங்க மனசுல யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஃபாரோனால சபிக்கப்பட்டவனா தனியா வனாந்திரத்துல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் மாதிரி இருக்கிற ஒரு மோசையை நம்ம பாக்குறோம். அது ஒரு முட்செடி கடையாளம். ஒரு முட்செடியை எடுத்து பாத்தீங்கன்னா, அது முட்செடி எதுக்குங்க யூஸ்? அந்த முட்செடியே முள்ளே வந்து ஒரு சாபத்துக்கு அறிகுறி இல்லையா? பைபிள்ல பாக்குறோம் ஒரு சாபத்துக்கு அறி. அதுவும் வனாந்திரத்துல இருக்கிற ஒரு முட்செடினா அது யாராவது பாப்பாங்களா? எதுக்காவது யூஸ் ஆகுது? ஒன்னத்துக்கும் யூஸ் இல்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு முட்செடி மோசேவை குறிக்கிறது. புரியுதுங்களா? அந்த இம்ப்ரெஷன் மைண்டு மோசே மைண்ட்ல வரணும். அந்த முட்செடியில பத்தி எரிகிற ஒரு அக்கினி தான் தேவன். இது என்ன அடையாளம்னா, மோசே என்ன கத்துக்கணும்? தன் வாழ்க்கையெல்லாம் மறக்கக்கூடாது. இந்த காட்சி என்ன கத்துக்கணும்னா, தான் ஒரு பிரயோஜனம் இல்லாத முட்செடி, ஒரு முள்ளு, யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லாத முள்ளு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏதாவது சாதிக்கணும்னா, அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது அடையணும்னா, அந்த முட்செடி சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பவர் அதுல இணைந்து அது எரியும் போது தான் ஏதாவது பண்ணவே முடியும். இல்லைன்னா அது வனாந்திரத்துல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்து அழிஞ்சுதான் போகும். அதான் அந்த மோசேக்கு மனசுல. அவன் வாழ்க்கையில அவன் பிறந்தது எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தணும்னு தான் கடவுளான பிறக்க வச்சாரு. ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல தான் எதற்காக பிறந்தன்றத சாதிக்கணும்னா, கடவுள் தனக்குள்ள இணைந்து அவனை கொழுந்துட்டு எரிய வச்சாதான் முடியும். புரியுதுங்களா? அவனுக்குள்ள கடவுளுடைய பவர்னால, கடவுளுடைய பிரசன்னத்தினால தான் எதையும் எவனுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா முட்செடிங்க தான் எல்லாருமே. அது மோசே மனசுல நல்லா பதியணும். வாழ்க்கையெல்லாம் ஏன்னா வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு நிகழ்ச்சி இது. அதை நாம் பார்க்கிறோம். அதுதான் மனசுல மோசேக்கு உணர்த்தணும். கேள்வி வந்து நமக்கு இருக்கிற கேள்வி, கடவுளுக்காக நான் என்ன செய்ய முடியும்ன்றது கேள்வி இருக்கக்கூடாது. கடவுள் வந்து என் மூலமா செய்ய முடியாதது ஏதாவது இருக்குதா? புரியுதுங்களா? கடவுள்னால என்ன பயன்படுத்தி செய்ய முடியாது ஏதாவது இருக்கா? அதுதான் நமக்கு இருக்கணும். நான் என்ன செய்ய போறேன்னு இல்ல, என் மூலமா கடவுள் என்ன செய்ய போறார், அவருடைய பவர் அது. அதுதாங்க நமக்கு இருக்கணும். அது வித்தியாசம் நம்ம பார்க்க. ஒரு முச்செடி மாதிரி மோசே கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, நான் பிரயோஜனமே இல்லாத ஒரு மேய்ப்ப, வனாந்திரத்துல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத மேய்ப்பமாய் ஒப்பு கொடுக்கும் போது தான் கடவுள் மோசேவை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அது பவர்ஃபுல்லா ஒரு பார்க்கிற ஒரு காட்சியா நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? நீ போய் அந்த பெரிய ஃபாரோ கிட்ட போய் அவனை சேலஞ்ச் பண்ணிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வெளியே வா, விடுதலை பண்ணி அவங்களை கூப்பிட்டு வெளியே வா அப்படின்றாரு. நம்ம நான் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை நம்ம அந்த நிலைமையில இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு சொல்றா இருக்கட, அவருடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒன்னும் 40 வருஷமா தெரிஞ்சுகிட்டு இருக்காரு, ஒன்னும் தெரியாம நீ போ, நீ போய் தனியால போய் நீ போய் கூப்பிட்டு வா அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும்? அவரு வேற தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா மோசே மோசேனா என்ன சொன்னாரு? அடியன்ட்டாரு. இப்ப மாட்டிக்கிட்டாரு, இங்கேயும் தப்பிக்க முடியாது அவர்கிட்ட. இந்த பக்கம் சரி போறேன்னு போனா அங்க ஃபாரோ, புரியுதுங்களா, வேர்ல்டு மொனார்ச், அவனுக்கு முன்னாடி துண்டு துண்டா ஆக்கிருவான், பீஸ் பீஸ் ஆக்கிருவான். அவங்கிட்ட போய் எப்படிங்க போக முடியும்? சாதாரணப்பட்ட காரியமா யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு பக்கம் சரி, அவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இவங்களையாவது சொல்ற பேச்சு கேட்கறாங்களா? அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, திருந்தாதவங்கன்னு நம்ம பாக்குறோம். அவங்க மோசை பேச்ச கேட்கவே போறதில்ல. அப்படிப்பட்ட ஜனங்களை போய் சொல்லி அவங்கள நம்ப வச்சு வெளியே கூட்டுவானா? அது முடியாத ரொம்ப கஷ்டமான காரியம். அத போய் மோசைக்கு சொல்றாரு. முதல்ல இதை தானே அவன் ட்ரை பண்ண போனா, பாக்குறோம் கதையில. இதை ட்ரை பண்ணி என்ன ஆச்சு? வாழ்க்கையை இழந்து உயிருக்கு உயிர் பழச்சா போதும்னு ஓடி போனதை நம்ம பார்க்கல. இதை ட்ரை பண்ணிதான் அவளை காப்பாத்தணும்னு போய்தான் அவன் 40 வருஷமா என்னத்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா வனாந்திரத்துல. இதை செய்ய போய்தான் திருப்பி போய் அதையே செய்யணும்னு அவர் அமிச்சாருனா அவனுக்கு பயம் வராது, அவன் ஈஸியா போயிட முடியும். அவன் என்ன செய்வான்? நம்ம என்ன செய்வோம்? நம்ம யோசிச்சோம்னா அவங்களுக்கு ஒன்னு சொல்றேன், நான் இதை யோசிச்சு பார்த்தேன். கடவுள் வந்து மோசேக்கு கொடுத்த வேலையை விட அவர் நமக்கு கிறிஸ்தவர்களா சபையா கொடுத்திருக்கிற வேலை பொறுப்பு வந்து பல மடங்கு பெருசான பெருசு. உங்களுக்கு தெரியுமா, மோசேக்கு கொடுத்த வேலையை விட இலியாசுக்கும் ராபர்ட்டுக்கும் ஒரு சர்ச் மெம்பராக ஒரு சபையாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வேலை ரொம்ப ரொம்ப பெருசு. அது எங்க பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை கொடுத்தாரு. நம்ம படிப்போம் மத்தேயு 28:18 யாராவது படிங்க. படிக்கிறீங்களா இல்ல? நானே படிக்கிட்டா. 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கொடுத்திருக்கிற வேலை. உலகத்துல எங்கேயும் போய் என்ன பத்தி நீ சொல்லி கொடுத்து, என்ன யாருன்னு என்ன அறியாதவங்க, இந்து முஸ்லிம்ஸ் இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் என்ன பத்தி நீ சொல்லி கொடுத்து, நீ போய் என்ன பண்ணணும், அவங்களை என்னுடைய சீஷராக்கி அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததை எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிற இடத்துல வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அதுதான் நம்ம செய்யணும். நமக்கு வந்த கடமை நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை மோசே வந்து அந்த வேலையை செய்யாமட்டார்னா என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஜனங்க அடிமையா இருந்து சாக போறாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? நம்ம செய்யாம போனோம்னா, நம்ம கொடுத்த கடமை அதை விட பெருசுன்ற, நம்ம செய்யாம போனோம்னா நம்ம உறவினர்கள், சுத்தி இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நித்திய காலம் நரகத்துல வேக போறாங்க. எது பெருசு யோசிச்சு பாருங்க. மோசே கொடுத்ததா, நமக்கு கொடுத்ததா? அதனாலதான் இது ரொம்ப பெருசுன்ற, இது ரொம்ப பெரிய காரியம் கடவுள் கொடுத்திருக்கிறது நமக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம டிலே பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி அவங்க போறாங்க. அது எவ்வளவு நம்மள பாரத்தோடு நிரப்பணும், நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பாரம் நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம வந்து அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம். கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு எந்த பாரமும் இல்லை நமக்கு, அதை நமக்கு கொடுத்த வேலை மாதிரியே நம்ம நினைச்சுக்கிறது இல்லை இல்லைங்களா? பாரம் இருக்குதா? கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம். நம்ம கொடுத்த வேலை மாதிரியே எடுத்துக்காம அதை பத்தி கேர்லெஸ்ஸா இருந்து, மோசை எப்படி வனாந்திரத்துல இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளும் வனாந்திரத்திலேயே இருந்துடலான்னு பாக்குறோம். போய் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் சொல்லுவோன்றதை நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறோம், ஏன் அதை குறித்து ஒரு ஜபம் கூட நம்ம கிட்ட இல்ல? யோசிச்சு பாருங்க, ஒரு பாரம் இருக்குதா? நம்ம அந்நியர்கள்லாம் தெரியாம இருக்கிறாங்களே. ஏசு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை, என்ன பத்தி, தன்னை பத்தி போய் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாக்கியமான வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறாரேன்றத நம்ம உணர்ந்து ஏன் நம்ம அப்படி செய்ய மாட்டேன்றோம்? நம்ம சுயநலமா வாழ்ந்து கடவுளுடைய சித்தமும் அவருடைய அழைப்புக்கும் எந்த எண்ணமும் இல்லாம நம்ம நமக்கு ஒண்ணும் முடியாது, நம்ம ரொம்ப பரிதாகம் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம ஒன்னும் அவ்வளவு பெருசு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். மோசேவை எடுத்து பாத்தீங்கன்னா, மோசே கேஸ்ல எடுத்து பாருங்களேன், அவருக்கு எவ்வளவு பெரிய வேலை கடவுள் கொடுக்கறாரு. இது யாரு கொடுத்துருக்கணும்? ஒரு பெரிய ஒரு யங் கமாண்டர் இல்லைங்களா, வாலிபமா இருக்கிற ஒரு கமாண்டரோ இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியோ, நல்ல அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லைங்களா, ஒரு பாகிஸ்தான் இந்தியா அந்த மாதிரி நல்ல அனுபவம், அரசியல் அனுபவம் உள்ளவங்களுக்கோ, பெரிய அறிவு உள்ளவங்களுக்கும், வாலிபமா இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு 40 வருஷமா யாருக்கும் இல்லாம ஒரு வனாந்திரத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் எப்படி கொடுக்குறது? அவருக்கும் வயசும் ஆயிடுச்சு, 80 வயசு அவருக்கு, அவருக்கு போய் இந்த வேலையை கொடுக்கறாரு. பெரிய அறிவாளிக்கு, திறமசாலிக்கு தானே இவர் கொடுத்துருக்கணும்னு நம்ம யோசிக்க வருது. அவர் போய் உயிருக்கு பயந்து மரண தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஈஜிப்ட் போனாருன்னா அங்க இன்னும் ஆர்டர் இருக்குது, ஃபைல் FIR போட்டு வச்சிருக்காங்க. இங்க போனாருன்னா பிடிச்சி மரண தீர்ப்பு போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கே போன அவர் அனுப்புறாரு. கடவுள் செய்யற வேலையை பாருங்களேன். நல்ல எஜுகேஷன், மோசேக்கு ஒரு டைம்ல நல்ல படிப்பெல்லாம் இருந்துச்சு தான், ஆனா அதெல்லாம் 40 வருஷத்துல என்னங்க ஆயிருப்பாரு இந்த மனுஷன்? யோசிச்சுக்கோங்க, 40 வருஷத்துல அதெல்லாம் என்ன இருக்கும்? ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடும் இல்லைங்களா, எவ்வளவு ஸ்கில் எல்லாம் இழந்திருப்பாரு. ஆனா இப்ப போய் அவர் கூப்பிடுறாரு. நம்மளுடைய கேஸ்லயும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறதுனா, நம்ம கடவுள் அனுப்ப மாட்டாரு, பெரிய அப்போஸ்தலர், பெரிய இவங்களை அனுப்பியிருக்கணும், அப்படிதான் அனுப்பிச்சிருக்கணும். ஆனா கடவுள் தேவ தூதர்களை அனுப்பிச்சிருக்கலாம். இது எவ்வளவு பெரிய வேலை! ஆத்மாங்க நித்திய நரகத்துக்கு போறாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கு தேவ தூதர்களை அமைச்சிருக்கலாம், மகா பெரிய பேச்சாளிகளை, ஞானிகளை, பணக்காரங்களை, அவங்களை இவங்களை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கலாம். ஒரு மூளையில இருக்கிற ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிங்க நம்மளைத்தான் அனுப்பி அவங்களை காப்பாத்தணும்னு கடவுள் பிளான் பண்ணியிருக்காரு. நம்மள மாதிரி வனாந்திரத்துல யாருக்குமே யூஸ் இல்லை, என்னால என்ன முடியும்னு நினைக்கிறவங்களைத்தான் கடவுள் பயன்படுத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. மோசேவை பிளான் பண்ண மாதிரி, புரியுதுங்களா? உங்களைத்தான் அந்த மீன் பிடிக்கிறவங்க, அந்த 12 பேர், அவங்கள அப்படித்தான் நம்ம பாக்குறோம். நம்மளத்தான் அவரு கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிங்களை பயன்படுத்தித்தான் மத்தவங்களை ரட்சிக்கணும். இவ்வளவு பெரிய வேலையை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அவருக்கு அந்த மகிமை வரும். நம்ம பாக்குறோம் அதுல. இத பார்க்கும்போது நம்ம வந்து இந்த கடமைய நம்ம ஒரு டைம்ல நம்ம மனசாட்சி நம்மள போட்டு வாட்டும் போது, இது நம்ம செய்யணும், நம்ம போய் மத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொண்டு வரணும்னு நம்மள தள்ளும் போது, நம்மள கடவுளே பிரசங்கத்தின் மூலமா பேசும்போது இல்ல வசனத்தின் மூலமா பேசும்போது நம்ம பொதுவா என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்யறீங்க? நமக்கு பாரம் இல்லாததுக்கு, ஜபம் இல்லாததுக்கு, இந்த காரியத்தை ஆர்வத்தோடு செய்யாததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசுல நிறைய சாக்கு போக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். வேற எந்த காரணமும் இல்ல. யாருக்கும் தெரியாம நம்ம மனசுல சாக்கு போக்கு, இதை செய்ய முடியாததுக்கு, இதை செய்யாததுக்கு சாக்கு போக்கு நினைச்சுக்கிட்டு நம்மளையே சமாதானப்படுத்திக்கிறோம். அது என்ன சாக்கு போக்கு? அத வந்து மோசே தன் வாயை திறந்து சொல்ல போறார். அந்த சாக்கு போக்க கடவுள் உடைக்க போறார். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மோசே நாலு சாக்கு போக்கு சொல்ல போறார், நான் போக முடியாது, என்னால முடியாதுன்னு. கடவுள் வந்து அந்த சாக்கு போக்க பயன்படுத்தி அதை உடைக்கிறாரு. அதை பயன்படுத்தி நம்மளுடைய சாக்கு போக்கும் உடைக்கணும்ன்ற ஜபத்தோடு நம்ம படிச்சுக்கணும். மனசுல நினைச்சுட்டு இருக்கோம், ஏங்க நமக்கு பாரம் இல்ல, யோசிச்சு பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்றோம், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லைங்க, எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க, நான் போய் சொன்னோம்னா ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதான சொல்றது நம்ம. அதையேதான் மோசே சொல்ல போறாரு இப்போ. அது ஒவ்வொன்றுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் பதில் கொடுக்கிறார், பதில் கொடுத்து உடைக்கிறார். நம்முடைய பார்வையே தப்பு. நம்ம வாழ்க்கையில சில காரியங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம், நம்ம செய்யறதுக்கு காரணம் என்னன்னா தப்பான பார்வை, தப்பான பெர்ஸ்பெக்டிவ். அதை மாத்திக்கிட்டு நம்ம பார்வைய பெர்ஸ்பெக்டிவ்னு இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன வார்த்தை, அந்த பார்வையை மாத்திக்கிட்டோம்னா நம்ம நடக்கிற விதமே வித்தியாசமா நடக்கும். புரியுதுங்களா? நம்ம தப்பான பார்வை வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மள பத்தி எண்ணம், நம்மளை பத்தி, நம்ம சுற்றுச்சூழல், நம்முடைய மதிப்பை பத்தி தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாறணும். மோசேக்கு தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டா மூளையில வனாந்திரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. கடவுள் அதை உடைத்து மாத்த போறார். அதை மாத்தும் போது தான் அவர் பெரிய தேவனுடைய ஊழியக்காரனா மாறுறத நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம பார்ப்போம் அவருடைய சாக்கு போக்குகள் என்ன அப்படின்றத. அவர் நாலு சாக்கு போக்கு சொல்றாருன்னு நான் சொன்னேன், அதுல ஒன்னுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒன்னாவது சாக்கு போக்கு அதுதான், 11வது வசனத்துல ஆரம்பிக்குது. 10ல இருந்தே படிச்சோனா, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு உன்னை பாரோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இயேசு சொன்ன மாதிரி தான் இது. உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி நான் கற்பித்த யாவையும் அவர் கத்துக் கொடுங்க, உங்களை நான் அனுப்புறேன், புறப்படுங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி, நீ போ எகிப்துக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் சொல்லும் போது மோசேவுடைய பதில பார்ப்போம். 11, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பாரோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அவன் முதல்ல சொன்ன சாக்கு போக்கு என்ன? நான் எம்மாத்திரம், நான் யாரு, நான் போய் அந்த இஸ்ரவேல் பாரோ முன்னாடி போய் நின்னு அவனை சேலஞ்ச் பண்ணி அவங்களை கூட்டினு வந்துட முடியுமா? நான் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்க, அவன் 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல இருந்து அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் உணர்ந்து, நான் போய் இதை செய்ய முடியுமா? ஏன்னா கடந்த காலத்து தோல்விகள் அவனுக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா. கடந்த காலத்தை ட்ரை பண்ணி பார்த்தான் இல்லையா, என்ன ஆச்சு? அவமானம், தோல்வி. அத அவன் நினைச்சு பாக்குறான், அதனால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறான். இன்னொன்னு, அவன் வயசாயிருச்சு. எனக்கு ஒரு 40 வயசுல நான் எவ்வளவு துடிப்பா இருந்தேன் அந்த டைம்ல சொல்லியிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. வயசான காலத்துல இப்போ போய் இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கறீங்களே, எனக்கு எப்படி நான் செய்ய முடியும்? இன்னொன்னு வந்து, அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அந்த டைம்ல போய் சொல்றீங்களே, அவனுக்கு ஒரு இஸ்ரே ஒரு மொனார்ச்சுங்க, எகிப்தின் ராஜானா நமக்கு தெரியல, அவனுக்கு தெரியும், மோசே தான் பேசுற, என்ன போய் சொல்லிடலாமே. ஒரு ராஜா, எகிப்தின் ராஜா வந்து எகிப்தின் கடவுளா வணங்குவாங்க, அந்த ராஜாக்கு முன்னாடி இவன் போய் என்ன என்ன ட்ரெஸ் போட்டு போவான்? ஒரு அமைப்பன் ட்ரெஸ்னா அந்த ரக்கடா இருக்கும் கோணிப்பை மாதிரி, அதை போத்திக்கிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அவன் நின்னா வெளியில ஒரு கேட்லயே விட மாட்டாங்களே. இவன் போய் என்னத்த போய் அங்க போய் பண்ண முடியும் அவன் அப்படின்னு நினைக்கிறான். போய் அவர் முன்னாடி நின்னோம்னா அவ்வளவுதான், நம்ம போய் நிக்க முடியுங்களா? ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் முன்னாடி போய் அந்த மாதிரிதான் அவனுக்கு. நான் போய் அங்க போய் நின்னா நான் பெரிய ராஜா அவர் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் மாதிரி தான் நான் இருப்பேன். அவர் முன்னாடி போய் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடு அப்படின்னு சொன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி போய் பைத்தியம் பிடிச்சிருக்க எடுத்துட்டு போய் எங்கன்னா போடுங்கயான்னு என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்களா? நான் எம்மாத்திரம், நான் போய் இந்த வேலைய செய்ய முடியுமா? அது மாத்திரம் ஒரு பக்கம் எனக்கு பயம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பயம், அந்த ஃபாரோ முன்னாடி. ரெண்டாவது, எனக்கு திறமை இல்லை. இவ்வளவு பெரிய ஜனங்களை கூட்டு வெளியே கொண்டு வரணும்னா அதுங்க வேற அடிமை ஜனங்க, அதுங்க ஒழுங்கினுமே இல்லாத ஜனங்க, அவங்கள போய் கரெக்டா வெளியே கூட்டு வரணும்னா எப்படி முடியும்? என்னால முடியாது. நம்மளும் இப்படி யோசிக்கிறது இல்ல. நம்ம என்னங்க ஃபர்ஸ்ட் காரணம், நம்ம ஏன் கடவுளுக்காக காரியம் செய்யாம இருக்கிறது? மத்தவங்க கிட்ட இயேசுவை பத்தி சுவிசேஷம் பகிர்ந்துக்காம இருக்கிறதுக்கு, போய் ஒரு பாரத்தோடு போய் சொல்லாது இருக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம மனசுல, நம்ம செய்யாததுக்கு என்ன தெரியுங்களா, நான் என்ன பெரிய ஆள், நான் என்னத்த பெருசா செஞ்சிட முடியும், எனக்கு என்ன திறமை இருக்குது, இல்லைங்களா? நான் எம்மாத்திரம், எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன படிப்பு இருக்கிறது, நம்ம நினைக்கிறது இல்ல. இதான் நமக்கு இருக்கிற முதல் தடை. நம்ம மனசுலயே நம்மளை பத்தி அப்படி நினைச்சுக்கிட்டோம், என்ன நான் எம்மாத்திரம், நான் போய் சொல்லி யார் வந்துட போறாங்க, நான் போய் சொல்லி என்ன நடக்க போகுது, எனக்கு அந்த தைரியமும் இல்ல, எனக்கு அந்த திறமையும் இல்ல, எனக்கு அந்த அறிவும் இல்ல, அந்த பேச்சு திறமையும் இல்ல, என்னால முடியாது, அதை நினைச்சிட்டு உக்காந்துட்டோம் நம்ம, செய்யறது இல்ல இல்லைங்களா. ஆனா இந்த பாரம் நமக்கு இருக்கணும், இது கடவுள் கொடுத்த அழைப்பு, இது இருக்குதா? அதுக்கு முதல் பதில் உடைக்கிறார் பாருங்க கடவுள் அந்த எண்ணத்தை எப்படி உடைக்கிறான்னு பார்ப்போம். முதலாவது அந்த வசனம் பார்ப்போம், கொடுக்கிற பதில், அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன். சிம்பிள் பதில். கவனிச்சிங்கன்னா ரொம்ப அதிசயங்க, நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய யெகோவாவுடைய தாழ்மையும் பொறுமையும் இந்த வசனத்துல பாக்குறோம். மோசே என்ன, ஒரு மண்ணு, தன்னால் உண்டாக்கப்பட்ட மண்ணு, அவங்கிட்ட போய் இவர் பேசுறாரு, அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள எல்லையற்ற தேவன் போய் பேசுறாரு, பேசிட்டு அவனுடைய பதிலுக்காக வெயிட் பண்றாரு, அவன் பதில் கொடுத்தவனு திருப்பியும் அவனுக்கு பதில் வேற கொடுக்கறாரு. அவருடைய தாழ்மையை பாக்குறோம், நான் சொன்னா செய்யன்ற மாதிரி இல்ல, எவ்வளவு பெரிய தாழ்மையா அவர் அவங்கிட்ட பேசுறாரு பாருங்களேன். அதிசயமா அவர் கொடுக்கற பதில் பாத்தீங்கன்னா, முதலாவது அப்பா மோசே, என்னுடைய வேலையை செய்யறதுக்கு உன்னுடைய பார்வையே தப்பா இருக்கிறது. என்ன, என்னுடைய வேலையை செய்யறதுக்கு நீ வந்து உன்னை பார்க்க கூடாது, உன்னுடைய பார்வை ஏ மேல இருக்கணும். நான் எம்மாத்திரம்னு நீ சொல்லாத, நீ உன்னை பார்க்காத, உன்னுடைய பார்வையை எங்க பார்க்கணும், என்ன பார்க்கணும். இந்த பார்வையை திருப்புறா இருப்பாருங்களேன். இன்னமே நான் எம்மாத்திரம், நான் நம்மளுக்கு நாங்க பிடிச்ச சாபமே அதான், நம்ம பிடிச்ச குறைவே அதான், அதனாலதான் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாம நம்ம இருக்கிறதே. நம்மள பாக்குறது இல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எவ்வளவு பெரியவர், அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், நான் எம்மாத்திரம், நம்ம பிரயோஜனம் இல்லதான், நம்ம ஒரு முள்ளது மாதிரி தான், நம்ம என்ன பண்ணணும், அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் பார்க்க பாருங்களேன், அவர் சொல்ற பதில பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய திறமை, நம்முடைய சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டம், அவங்க பாரம்பரியம், அது இதெல்லாம் இருக்கு, அதுல வரமாட்டாங்களேன்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு நம்ம யார பார்க்கணும். அந்த 12வது வசனத்துல, அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன். என்ன மோசே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் கொடுக்கிற முதல் பிராமிஸ், நான் உன்னுடனே இருப்பேன். உனக்கு என்னதான் குறைவு இருந்தாலும், என்னதான் பலவீனம் இருந்தாலும், என்னதான் நிலைமையில் நீ இருந்தாலும், என்னுடைய பிரசன்னம் அது எல்லாத்துக்கும் ஈடுகட்டிடும். நான் உன் கூட இருக்கிற பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம்ன்றது வந்து ஒரு பெரிய பவருங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுள் நம்ம கூட இருக்கிறது வந்து நம்முடைய குறைவுகளை எல்லாம், நம்முடைய முட்டாள்தனத்தெல்லாம் ஞானமா மாத்தோம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவா மாத்தோம், நம்முடைய பலவீனத்தெல்லாம் பலமா மாத்தோம். நான் உன்னுடைய, மோசே கேட்டதுக்கு பதில் என்ன தெரியுங்களா, நான் எம்மாத்திரம்னா, மோசே உனக்கு இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, நீ எம்மாத்திரம்னு பார்க்க கூடாது, உன் கூட இருக்கிற நான் எம்மாத்திரம்னு நீ பார்க்கணும். நான் எம்மாத்திரம்ன்றது இல்ல, பாயிண்ட் என்னன்னா, நீ யாருன்றது பிரச்சனை இல்ல, உன் கூட இருக்கிறவங்க யார் அதை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை நீ பார்க்க கூடாது, உன் கூட யார் இருக்க போறதுன்றத நீ பார்க்கணும், அதை பார்க்க நீ கத்துக்கணும். அதுதான் பெரிய வித்தியாசத்தை ஏற்பட போகுது. நீ எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும், நீ எவ்வளவா இருக்கிற அதை பொறுத்து இந்த வேலை நடக்க போறது இல்ல, உன் கூட யார் இருக்கிறது அதை பொறுத்து தான் நடக்க போகுது. புரியுதுங்களா? அதான் சொல்ல போறாரு, அது கொடுக்கிற பதில் பாருங்களா, அதற்கு அவர் நான் உடனடியே கூட இருப்பேன். கடவுள் எப்பவும் நீ போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருன்னு அவர் சொல்றவர் இல்ல. எங்க பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, வா உன் மூலமா நான் வேலை செய்யணும்னு விரும்புறேன். அப்படித்தான் நம்மள கூப்பிடுறது. அவர் கொடுக்கிற அழைப்பெல்லாம் நீ போய் செஞ்சுட்டு வந்துருன்னு சொல்றது இல்ல, உன் மூலமா நான் வேலை செய்யணும்னு விரும்புறேன். அதுதான் மோசேக்கு இருந்த அவருடைய முதல் இதை உடைக்கிறாரு. மத்தேயு படிச்சோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வேலையை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அதுலயும் கடைசி வசனமா என்ன சொல்றாரு, 20வது வசனத்துல, நான் உலகம், நான் உங்களுடனே உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அதே வாக்கு தத்தம் தான் இங்கேயும். ஐ வில் பி வித் யூ. இதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரம் பெற்ற நான் உங்க கூட இருப்பேன். தேவனுடைய எல்லா ஜனங்களும் பெரிய நம்மள மாதிரி ஜனங்க தாங்க, சாதாரணப்பட்ட மக்கள், நம்மளை விட கொஞ்சம் படிப்புல கூட குறைவானவங்க, அறிவுல கூட குறைவானவங்க, அவங்க பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சதுக்கு அவங்க வாழ்க்கையில காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க அவங்கள பார்க்காம அவங்க கூட யார் இருக்கிறதுன்றத பார்த்து தான் அந்த விசுவாசத்துல செயல்பட்டாங்க. அதனால பெரிய பெரிய காரியங்களை கடவுளுக்காக சாதிக்க முடிஞ்சிச்சு. நம்முடைய முதல் சாக்கு போக்கு நான் எம்மாத்துறோன்றத நம்ம மனசுல இருந்து நம்ம எடுத்துடணும். நம்ம கூட யார் இருக்கிறதுன்றத பார்க்க நம்ம கத்துக்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம் இதுல ப்ராப்ளம். அவர் பாருங்களேன், உலகம் நம்மளுக்கு எப்படி சொல்லுவோம், நம்மளே சபைக்கு சொல்லுவோம், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸே உங்களுக்கு தெரியலங்க, நீங்க ரொம்ப டேலண்டடு, உங்களுக்கு நீங்க வந்து நல்லா செய்யலாம், உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுவோம். கடவுள் அப்படி என்கரேஜ் பண்றதா பாக்கல பாருங்களேன். உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்ற மாதிரி இல்ல, மோசே நீ ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லதான், ஆனா நான் உன் கூட இருப்பேன். யுவர் யூஸ்லெஸ் தான், உனக்கு ஒன்னும் டேலண்ட்ஸ் இல்லதான், ஒண்ணுதே இல்ல, ஆனா நான் உன் கூட இருப்பேன். அந்த முள் செடியில நெருப்பு எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சோ அந்த மாதிரி நான் உன் கூட இருக்கும்போது என்னுடைய பிரசன்னம் உன்ன மகாபெரிய ஊழியக்காரனா மாத்தும். அந்த பாடத்தை தான் நம்ம கத்துக்கணும் அந்த ரெண்டு வசனத்துல. அதுல மாத்திரம் இல்லாம இன்னொரு, கடவுள் வந்து எப்ப பாரு தான் தகுதி இல்லன்னு உணர்றவங்களை தாங்க பயன்படுத்துறாரு. எப்ப பாரு பாத்தீங்கன்னா பைபிள்ல, நான் பண்ணிருவேன் நான் சாதிச்சிருவேன்றவங்களெல்லாம் அவரு கண்டுக்கிறதே இல்ல. ஏன்னா தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னா ஒரு முச்சடி மாதிரி நான் ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிற மனுஷர் மூலமா தான் அவர் வேலை செய்யறது. அதன் மூலமா தான் அவர் மகிமைப்பட முடியும். பவுல் கூட சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். ஏன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதான் கடவுளுடைய பிரசன்னத்தின் வாக்கு தத்துவம். அது ஒரு பெரிய விஷயம், கடவுளுடைய பிரசன்னம்ன்றது. ரெண்டாவது ப்ராமிஸ் அங்கேயே கொடுக்கிறாரு, நான் எம்மாத்திரம்ன்றதுக்கு அவர் கொடுக்கிற பதில், அதற்கு அவர் நான் உன்னுடனே கூட இருப்பேன், அது போதும். இவரெல்லாம் மோசே வாய அடைச்சிடணும். நான் பெரிய முட்டாளா, நான் ஞானி, நான் பெரிய பலவீனனா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேற என்ன சாக்கு போக்கு மோசே சொல்ல முடியும், நான் எம்மாத்திரம் நான் ஒண்ணுமே இல்லையேன்னா உன் கூட இருக்கிறது யார், அது போதும். எல்லாம் மோசே வாய அடைக்கிற மாதிரி அந்த பதில். நம்ம வாயும் அதை அடைக்கணும், இதோ உலக முடிவு பர்யந்தம் உங்களோடு நான் கூட இருப்பேன். என்னால செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது என் வேலை இல்ல, கடவுள் என் கூட இருப்பார். சரி, அடுத்ததாக அவர் சொல்றது பாருங்களேன், அந்த 12வது வசனத்துல, நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுவே அடையாளம் என்றார். மோசே நான் கூட இருப்பேன். ரெண்டாவதாக உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன், நீ அந்த ஜனங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வந்த பிறகு இந்த மலையில நீ வந்து எனக்கு ஆராதனை செய்ய போற, அதுதான் என்ன நான் உன்னை அனுப்புனேன்றதுக்கு அடையாளம் அப்படின்றாரு. அவர் பேசுற பாஷையை நீங்க பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா, நீ ஒருவேளை போய் அவங்களை கூட்டு வந்து பாரு எப்படி நான் நீங்க என்ன ஆராதனை பண்ணுவீங்கன்ற மாதிரி இல்ல, அது ஆல்ரெடி நடந்த மாதிரி பேசுறார். நீ அந்த ஜனங்களை கூட்டு வரும்போது இங்க வந்து ஆராதனை பண்ணு, அது முடிஞ்சு அது உன்னால செய்ய முடியும், நான் அனுப்புறேன் அது நிச்சயமா வெற்றி கிடைக்கும், நீ வந்து இங்க ஆராதனை பண்ணுவ, அது முடிஞ்ச மாதிரி பேசுறார். புரியுதுங்களா? மோசேக்கு அதனோட வெற்றிய ஒரு கான்பிடன்ஸா கொடுக்கிறார், இங்க வந்து நடத்த போறப்பா. வரல பாருங்களேன், நீ ஒருவேளை போய் அப்படி பண்ணி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படி நடக்கும் இல்ல, நீ நிச்சயமா அப்படி போய் கொண்டு வருவ, அவங்கள இங்க வந்து அத என்ன ஆராதனை பண்ணுவ அப்படின்றாரு. அது பாத்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறது வந்து ஒரு அடையாளம்ன்றது வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்மள ஆறுதல் படுத்துற ஒரு அடையாளம் தான் பார்ப்போம். நீ போய் செய்யறதுக்கு உனக்கு ஒரு அடையாளம் இல்ல, நீ போய் செஞ்சு வர்றதுக்கு ஒரு அடையாளம், அது நடந்த பிறகுதான் அந்த அடையாளம் உனக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி கொடுக்கிறாரு. சொல்லப்போன யாத்திரா 19வதுல தான் நடக்க போகுது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்க்கறதுனா, கடவுள் ஏதாவது ஒரு அடையாளம் காமிச்சாருனா, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்த்தினார்னா அப்புறம் போய் நம்ம செய்யலான்னு பாக்குறோம். அவர் அப்படி செய்யறதில்ல. என்ன சொல்றாரு தெரியுங்களா, நீ விசுவாசத்துல போய் செயல்படு, என்னுடைய பிரசன்னத்தை நீ உணர்வ, அதுல வெற்றிய நீ காண்பாய், நீ நானும் கூட இருக்கிறத அந்த வெற்றினால நீ உணர்ந்துக்குவ. புரியுதுங்களா அதனோட வித்தியாசம்? நம்ம என்ன நினைக்கிறோம், எப்ப பாரு அவர் முதல்ல ஒரு அடையாளம் காமிச்சிட்டோம், அப்புறம் நம்ம போலாம்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம போய் நம்ம விசுவாசத்துல நம்ம செயல்பட்டு அவருடைய விசுவா அவர் நம்ம என் கூட இருக்காருன்னு நம்பிக்கையில, கடவுள் தான் அதை செய்வார்னு நம்பிக்கையில போய் சுவிசேஷத்தை போதி அதுல உன் கூட அவர் இருப்பாரு. அவங்க வர்றதுல நீ பார்க்க முடியும், அதை வெற்றியில நீ பார்க்க முடியும், கடவுள் உன் கூட இருக்கிறாரு. அப்படித்தான் மோசேக்கு சொல்ற, அது முடிஞ்ச பிறகு நடக்கிற ஒரு காரியம். அவர் சொல்ற நிச்சயமா வெற்றி வரும். அந்த அடையாளம் வந்து நீங்க வந்து இந்த மலைக்கு வரும்போது அவங்க எல்லாம் உன்ன வந்து ஆராதிக்க போறது இல்ல, ஆஹா மோசே எங்களை காப்பாத்தி கூட்டு வந்தார், மோசேக்கு ஜெய் ஜெயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறது இல்ல, நீ வந்து என்ன ஆராதிக்க போற. அதான் சொல்றாருங்க, ஏன் உனக்கு நல்லா புரிஞ்சுக்குவே, இதை நீ செஞ்ச காரியமே இல்லை, இதை நான் உன் மூலமா செஞ்ச காரியம், நீ வந்து என் ஆராதிப்ப எவ்வளவு வெற்றி, பிரயோஜனம் இல்லாத என்ன போய் எப்படி பயன்படுத்தினாரேன்னு நீ வந்து என்ன ஆராதிப்ப. அங்க பாருங்களேன், நீ வந்து என்ன ஆராதிப்பன்னு போட்டிருக்கா, நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், யூஷுவல் வர்ஷிப் பாருங்களேன், யூஷுவல் வர்ஷிப் நீ வந்து ஆராதனை செய்வ அப்படின்னு போட்டிருக்க. கடவுள் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், கடவுள் வந்து நம்மளை மீட்கிறது ரட்சித்து கொண்டு வர்றது வந்து நம்ம அவரை ஆராதிக்கணும்ன்றது, அதனோட நோக்கம் ஆராதனையில முடியணும் அப்படின்னு. சரி, நம்ம இந்த பாடத்துல என்ன கத்துக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை முக்கியம் இல்ல, பாரம்பரியம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எல்லாத்திலயும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு வெற்றி வேணும்னா, இயேசு சொல்ற மாதிரி ஒரு வெற்றி அடைந்து நம்ம வாழ்க்கை வாழணும்னா, நமக்கு இருக்க வேண்டியது கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் நம்ம கூட இருக்கணும், அதுதாங்க சக்சஸ் கொடுக்க முடியும், அதுதான் சக்சஸ் கொடுக்க முடியும். நிறைய எழுதி இருக்க, நான் விட்டுறேன். அது நான் காண்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா. நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாம சாக்கு போக்குகளை நம்பிக்கிட்டு, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், சாகுற வரைக்கும் நான் எம்மாத்திரம்னு சொல்லிக்கிட்டு கனி இல்லாம நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போலாம். மோசம் எப்படியே விட்டுருந்தா வனாந்திரத்துல இருந்து செத்து யாருன்னு கூட தெரியாம போயிருந்திருப்பாரு, நம்மளும் அப்படியே போலாம். ஆனா தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்ன பயன்படுத்த முடியும், என் கூட இருக்கிறது யாருன்னு அவரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தம் அழைப்புக்கு செயல்பட்டோம்னா நிச்சயமா நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதான் நான் பாக்குறோம், மோசே அதனாலதான் செஞ்சார், அவர் வாய் அடைக்கப்பட்டுச்சு, நான் எம்மாத்திரம்ன்ற மோசே. நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம், தேவனுடைய பிரசன்னத்துல வாழுகிறதுக்கு நம்ம கத்துக்கணுங்க, அதுதான் வெற்றியை கொடுக்கும். நானும் என் வாழ்க்கையில பாக்குறேன், நம்ம வந்து வெறும் போய் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு மாத்திரம் இல்லைங்க, மற்றவங்களுக்கு நம்ம எப்ப சொல்ல முடியும், முதலாவது நான் ஒரு சாட்சியா வாழ்ந்தாதானே சொல்ல முடியும், என் குடும்பம் ஒரு சாட்சியா இருந்தா தானே சொல்ல முடியும். அப்படி நாம் வாழ்றதுக்கே கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல சாத்தா என்ன செய்ய நினைக்கிறான், நான் ஒரு கிறிஸ்தவனா வாழாதபடிக்கு எனக்கு கவலைகளை கொடுக்கறான், சோதனைகளை கொடுக்கறான், சுயநலத்தை ஏற்படுத்துறான், பாவத்துல உழுவலான் பார்க்க வைக்கிறான், அப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுல இருந்து வெற்றி எனக்கு எப்போ வர முடியும், என் குடும்பத்திலேயே எடுத்துக்காங்களே, நம்ம குடும்பத்துல நம்ம சாட்சியா வாழ முடியுதா. நானே என்னையும் பார்த்து சொல்றேன், புருஷர்களே உங்க மனைவியை கிறிஸ்து நேசிக்கிற மாதிரி நேசிங்கன்னா எவ்வளவு பொறுமை இல்லாம போயிருது நமக்கு, எவ்வளவு கசப்பு ஏற்படுது, எவ்வளவு கோபம் வந்துருது நமக்கு, வருது இல்லைங்களா, ஒரு எரிச்சல் வருது, ஒரு செய்யறத பார்த்தா கோபம் வருது. ஏன் அப்படி நம்மளால வெற்றிகரமா இருக்க முடியல குடும்பத்துல, மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்படியுங்க, அப்படி இருக்க முடியுதா இல்லையா, ஏன் எப்படி தெரியுமா வெற்றிகரமா இருக்க முடியும், கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தாதான். அப்படித்தான் ஒரு புருஷன் புருஷன் நடக்க முடியும், மனைவி மனைவியா நடக்க. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி வரணும்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம எப்ப உம்மோடு இருக்கிறது, நம்மளோடு இருக்கிறத அவருக்குள்ள நம்ம அசைக்கிறோம் இருக்கிறோம், அப்படித்தான் வேதம் சொல்லுது, அவருக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அதை நம்ம உணரணும்னா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, குடும்பத்திலேருந்து எடுத்து, வீட்டிலேருந்து எடுத்து, நம்ம எப்ப பாரு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு இருக்கிறாருன்ற பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற அப்படி பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன ஆகும், புருஷனா நான் நடக்கிற விதத்துல அவர் என் கூட இருக்கிறதுனால என்ன நடக்க வைப்பாரு, மனைவி அவர் என் கூட இருக்கிறதுனால, அப்பதான் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்தம் நல்ல இது குடும்பத்துல இருக்கும். புரியுதுங்களா, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதுக்கு என்ன தேவை, நம்ம ஜபம் பண்ணாதுக்கு என்ன காரணம், தனிப்பட்ட விதத்துல நம்ம குடும்ப இதுலயும் பாக்குறோம், தனிப்பட்ட விதத்துல ஜப அவசியம் நம்ம எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது, தனிப்பட்ட விதத்துல நம்ம ஜபம் பண்ண மாட்டோம். ஏன், நமக்கு எவ்வளவு பெரிய அழைப்பு கடவுள் கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு நாளும் வீட்டுல நம்ம எப்படி சாட்சியா வாழணும், மனைவிகிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்கணும், சாத்தா இங்கேயும் வேலை செய்ய பாப்பான்னு, கடவுள் என் கூட இருந்தாதானே நான் வெற்றிகரமா ஒரு வீரனா வாழ முடியும், வேலைக்கு போகும்போது, வேலையில வரும்போது, உலகத்துக்கு போகும்போது, எல்லாத்திலையும் வேர்கொண்டு கிறிஸ்துவுக்கு மத்தவங்கள ஒரு சாட்சியா வாழ்க்கையின் மூலமா வாயின் மூலமா எப்படி சொல்ல முடியும்? கடவுளுடைய பிரசன்னம் கூட இருந்தாதான். இல்லனா நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம்ன்ற வாழ்க்கை தான், புரியுதுங்களா? யூஸ்லெஸ் லைஃப் தான். கடவுளுடைய பிரசன்னத்தை தான் நம்ம வித்தியாசமா முள்செடி மாதிரி வாழாம அதுல ஜுவாலிக்கிற அக்னியா நம்மள மாத்துறது வந்து அவருடைய பிரசன்னம் தான். அது எப்படி பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இருக்க முடியும்? நம்ம குடும்ப லைஃப்ல எப்படி இருக்க முடியும்? புருஷனா எவ்வளவு அன்பு வைஃப் மேல காட்டுற மாதிரி எப்படி இருக்க முடியும்? அந்த பிரசன்னம் தான் செய்ய முடியும். மனைவியா ஒரு ஹஸ்பண்டிய மனசை உருக்கி அவனை மாத்துற அளவுக்கு, மனம் திரும்புற அளவுக்கு வைக்க முடியும்னு பேதுருல போட்டிருக்கு. எப்படி? கடவுளுடைய பிரசன்னம் இருந்தா தான் அது முடியும். கடவுளுடைய பிரசன்னம் தான் நம்மள வாழ வைக்க முடியும். பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கோபம் படுத்தாமல் அவர்களை கர்த்தருடைய சிச்சையில வளங்க. எப்படி செய்யறது? ஒன்னு சிச்சிக்கணும்ன்றாரு, இன்னொன்னு கோபப்படுத்தாதீங்கன்றாரு. எப்படி பண்றது? அது கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா தான் அதை பண்ண முடியும். அதுக்குத்தான் தனிப்பட்ட விதத்துல ஜெபம் நம்மளுக்கு தேவை. தனிப்பட்ட விதமா டெய்லி கடவுளுடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும்னு எப்படி செய்யறது? கடவுளுடைய பிரசன்னம் பிராக்டிக்கலா நான் சொல்றேன் பாருங்களேன். கடவுள் மேல ஒரு தாகம் நமக்கு இருக்கணும், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். அது எப்படி வெளிப்படும் தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே, என் புள்ள காலையில எந்திரிச்ச உடனே அவன் தேடி கண்ணு கூட திறக்க மாட்டான். அவன் அவங்க அம்மா பக்கத்துல இருக்கான்னு பாப்பான், இல்லைன்னா தேடி ரூமுக்கு, அந்த ரூமுக்கு, இந்த ரூமுக்கு, இப்படி தூக்கத்திலேயே போயிட்டு அவங்க அம்மா கிச்சன்ல இருந்தா அம்மா மேல ஏறி உக்காந்து அப்படியே படுத்துருவான். அம்மா அப்படியே கொஞ்சுவாங்க, அப்பு குட்டி, ஜான் குட்டி, எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் அப்படி கொஞ்சுவாங்க. அந்த புள்ள அப்படி தேடுது இல்லையா? கடவுளை அப்படி தேடுறோமா? காலையில எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே அவருடைய பிரசன்னத்தை தேடணும். தாகம் அந்த பிள்ளைக்கு மேல, அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற தாகம் மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே கடவுளே எங்க இருக்கிற, அவருக்கு முத்து கொடுத்து, அவரை கொஞ்சி காலில் அவரை பத்தி ஒரு பாட்டு பாடி, நம்ம ஒரு பாட்டுகளை ஏற்படுத்திக்கலாம், நமக்கு பிடிச்ச பாட்டை பாடி, அவர் பாட்டை பாடி, ஒரு சங்கீதம் எடுத்து படிங்க. அவர் ஸ்தோத்திரிக்கிறதுல சங்கீதம் நல்லா இல்ல, சங்கீதங்கள்லாம் பாட்டு பாடுற மாதிரி நம்ம ஒரு பாட்டாது, நம்மளே ஒரு டியூன் கட்டி அவருக்கு பாடுவோம். அவருடைய பிரசன்னம் காலையில எனக்கு வேணும் உணர்றது. ஏதாவது ஒரு ஒரு வசனத்தை படிச்சுட்டு நாள்தோறும் அந்த பிரசன்னத்தை அந்த வசனத்தின் மூலமா யோசிச்சு யோசிச்சு கடவுளை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் என் கூட, கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு. அடுத்தபடியாக வேகமா வாழ்க்கை ஓடும்போது, நாட்கள் அது டைம் ஓடும்போது, சில நேரங்களில் நம்ம பிரசன்னத்தை உணராத போது திருப்பி வந்து நம்ம தப்புங்களை அவர்கிட்ட அறிக்கையிடுறது. நம்ம தேவைகள், நம்முடைய கவலைகளை தேவைகளா மாத்தி ஜபம் பண்றது. எப்படிதாங்க கடவுளோடு நடக்கிறது? நம்முடைய கவலைகளை, நம்முடைய சந்தோஷங்களை பாட்டா பாடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது, இதுதான் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம பண்றது. அப்புறம் நன்றியின் பழக்கம் நமக்கு இல்லவே இல்லைங்க நம்ம மனசுல. நம்ம ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில ரொம்ப போர் அடிக்கிறது, டல் அடிக்கிறது, வாழ்க்கையில வழிநடத்தல் இல்லாம போறது, கன்ஃபியூஸ் ஆகுறது, எதுக்கு தெரியுங்களா? நன்றி கட்ட இருதயத்துக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு சுவிட்ச் அது. போர் அடிச்சு சோகமா இருக்கிறதுக்கு, ரொம்ப கசப்பா இருக்கிறதுக்கு, ரொம்ப நன்றி கட்ட ஒரு இருதயத்துக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் அது, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. நன்றி, தொடர்ந்து நன்றி இருக்கும் போது ஒரு பெரிய ஆனந்தம் அந்த இருதயத்துல இருக்கிறத பார்க்க முடியும். நன்றி நன்றி நன்றி, சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ கடவுளுக்கு நன்றி 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 உள்ள ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எதுக்கெடுத்தாலும் நன்றி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நன்றி. அதான் கடவுளுடைய பிரசன்னத்துல நம்ம நடக்கிறது. நம்ம தூங்கும் போது கூட அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு தூங்கணும்னா, அவரை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு தூங்கணும்னா, தூங்கும் போது எவ்வளவு உண்மையா நம்மள காத்து வந்திருக்காரு, எவ்வளவு பாதுகாத்து வந்திருக்கிறாருன்னு அவருடைய கான்சியஸா தூங்கணும்னா, அவரை பத்தியே கனவு கூட நமக்கு வரும், புரியுதுங்களா? அப்படிதான் கடவுளுடைய பிரசன்னத்தை அப்படி வாழ்ந்து பார்ப்போம். என்ன கனி கொடுக்கும் கடவுள் பிரசன்னம்? அதுதாங்க ஒரு முட்செடி மாதிரி ஜுவாலிக்கிற அக்னி. மத்தவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தா மத்தவங்களுக்கு பிரயோஜனமா நம்ம இருக்கிறத தெரியும். குடும்பத்துல இருந்தா புருஷன் மா என்ன குளோரியஸா இருக்கிறத பாக்க முடியும். மனைவி ஆமா ஒளி தெரியுதே, வெளியெல்லாம் தெரியுதே, பக்கத்துல இருக்கிறவங்களாம் அந்த மொட்டாட்டிய பாரு, அந்த புருஷனை பாரு அப்படின்ற அளவுக்கு சாட்சியா நம்மளால இருக்க முடியும். அது நம்மளால முடியாது. நம்ம முள்செடி, நான் எம்மாத்திரம்ன்றவங்க நம்ம, அந்த அக்னி நமக்குள்ள இருந்தாதான். அது எப்படி வரும்? பிராக்டிஸ் பண்ணணும், தேடணும். வாஞ்சியோடு உன் பிரசன்னம் என் கூட, மோசையோடு இருக்கிறேன்னு சொன்னிற, என் கூட இருக்கிறேன்னு சொன்னிற, என்னோடு இரும், என்னோடு இரும், என் நேச கர்த்தரே என்னோடு இரும், என்னோடு இரும்னு. அதுக்கு தான் ஜெபம், கடவுள் என் கூட இருக்கிறது தான் ஜெபம், புரியுதுங்களா? அதை நம்ம பண்ணி பார்ப்போமே. எவ்வளோ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா, ஆசீர்வாதமான வாழ்க்கையா, மகத்தா கடவுள் நம்மளை பயன்படுத்துற, அநேக பேரை கடவுள்கிட்ட கொண்டு வருகிற வாழ்க்கையா முடியும். இல்லைன்னா முச்செடி எம்மாத்திர வாழ்க்கை தான். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் அந்த இந்த பாடத்தின் மூலமா கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு, பிரயோஜனம் இல்லாத நம்ம வாழ்க்கைய ஒரு பத்தி எரிகிற அநேகருக்கு ஒளி கொடுக்கிற வாழ்க்கையா தேவன் நம்மளுக்கு மாத்துட்டோம். ஜெபம் செய்வோம்.